மாய செஞ்சுடர் நல்குதலும். அந்த சுடரை இறைவன் எனக்கு கொடுத்தான். குருநாதரா வந்து எனக்கு காணுகின்ற காட்சியை கொடுத்தான், ஞானம் கொடுத்தச்சு. ஞானம் கொடுத்ததோ இல்லையோ இவருக்கு என்ன ஆச்சு? அப்ப சொல்றார், அப்போ எனக்கு என்னாச்சு? நாம் ஒழிந்து, நாம் என்று சொல்லுகிற தன்மை என்னிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இதுவரை நான் நான் என்று சொல்லிக் கொண்டிருந்தேனே, அந்த நினைவே எனக்கு இல்லாம போயிடுச்சு. அது நான் என்று சொல்லுகிற நிலை ஒழிந்தேன். அப்ப தன்வசம் இழந்தேன். அதுக்கு என்ன இன்னொரு அர்த்தம் சொல்றாங்கன்னா, தன்வசம், இதுவரை நான் செய்யறேன், நான் தான் படிக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் வேலை செய்யறேன், என்னாலதான் நடக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் மனுஷன் நினைச்சுட்டே இருக்கிறான். ஆனா இத்தனைக்கும் இறைவன் துணை இருக்கிறாங்கிறது இவனுக்கு தெரியறது இல்ல. ஏதோ கொஞ்சம் அனுபவப்பட்டு வந்தவங்க என்ன பண்றாங்க, அவன் துணை இருக்கிறான் நான் செய்யறோம், அப்போ அவன் துணை இருக்கிறான் நான் செய்யறேன் இருக்கும், அப்ப நான் செய்யறேங்கிறது இன்னும் விடல. அப்போ இறைவன் துணை செய்கிறான் என்பது மட்டுமே தெரிஞ்சு நான் செய்கிறேன் என்பதை எப்ப மறக்கிறாங்களோ அதான் நாம் ஒழிதல் என்று சொல்ற. அந்த நாம் ஒழிந்து போக வேண்டும். அந்த நாம் என்பதே இல்லாமல் சிவமான, அப்போ சிவம் என்று சொல்கிற ஒரு பொருளாக நான் மாறிப்போகிறேன். ஆன்மாவாயிருந்த நான், ஆன்மா என்று சொல்லுகிற தன்னினைப்பும் இல்லாமல் சிவம் என்ற ஒரு பொருளை மட்டும் அங்கே பார்க்கிறோம். அந்த சிவம் என்ற ஒரே ஒரு பொருள் மயமாக நாமே மாறிப்போகிறோம். அதான் கடைசி நிலை, அதான் இறைவனோடு ஒன்றுகின்ற அந்த பேரின்பத்தினுடைய நெருக்கம். இது சமாதி என்று சொல்லுகிற நிலையில ஒவ்வொரு யோகத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய கடைசி கட்டம். அந்த கட்டம் இவருக்கு தெரிய போச்சு. அதை சொல்ற, நாம் ஒழிந்து சிவம் ஆனவாடி, நான் சிவமாக ஆகினேன். பல இடத்துல சொல்லுவார், சித்தம் சிவமாக்கி நான் சிவமை சிவமயமாக மாறிப்போனேன் என்றெல்லாம் பல இடத்துல சொல்றாரே. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆத்மா என்று சொல்லுகிற நாம் என்ற தன்மையை கற்று இறைவனை மட்டும் அவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு கடைசி நிலை. இதைத்தான் சும்மா இருக்கின்ற திறம் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்ற. சும்மா இருக்கின்ற திறம் அறிதுகான். சும்மா இருத்தல் என்றால் நான் தான் என்று உளறிக்கொண்டே இருக்கிறமே, இந்த நிலை அத்து போய் அது இல்லாமல் போய்விடுகிறதுக்கு பாருங்க, அதான் சும்மா இருத்தல். அப்போ இறைவன் ஒருத்தனையே கண்டு கொண்டு இருக்கிறது, நான் வேறு நீ வேறு எனாது இருக்கும் நிலை அப்படின்னு சொல்வார் தாய்மானவர். நான் என்ற ஒன்றும் நீ என்ற ஒன்றும் இரண்டு நிலையிலே இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் தன்னை மறந்து இறைவனாகிய ஒருவன்தான் என்ற நினைவிலேயே ஆழ்ந்து இருக்கிற ஒரு சமாதி கூடுதல் இருக்கே, அதுதான் சிவமாதல். நாம் ஒழிந்து சிவமாகின்ற நிலை. அதைத்தான் அவர்கள் நம்முடைய பெரியவர்கள் சும்மா இருத்தல் என்ற ஒரு நிலையாக நமக்கு தெரிய வைத்திருக்கிறார்கள். நாம் ஒழிந்து சிவமானவாடி, சிவமான இந்த தன்மைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி சொல்லி தெழுனும் கொட்டாமோ உலகத்துக்கு நாம் பறையர் என்று தெரிவிக்கிறோம். தனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவங்களை எல்லாம் இப்படி வார்த்தை வார்த்தையாக அந்த இறைவன் தனக்கு எப்படி ஒரு பெரிய ஆனந்தத்தை அளித்தான் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறார். அருமந்த தேவர் அயன் திருமார்க்கு அரிய சிவம் உருவந்தி பூதலத்தி ஓர் உகப்பை கருவெந்து வீழ கரை கணித்து என் உடம் புகுந்த திருவார்ந்த வாபாடி எள்ளேனும் கொட்டாமோ. அருமந்த தேவர், அருமந்த தேவர் அந்த மிக அருமையை உடையவராக இருக்கக்கூடிய தேவர்கள், அருமை அருமையாக கிடைக்கப்பட்ட ஒரு தேவருடைய பதவி. தேவருடைய பதவி என்பது லேசா கிடைக்காது, ரொம்ப புண்ணியம் பண்ணாதான் தேவர்களாக போக முடியும். அதனால்தான் தேவருடைய பதவிக்கு அருமந்த தேவர் என்று சொல்லுகிற ஒரு பெரிய அடைமொழியை நமக்கு சொல்ற. அயன் திருமார்க்கு அந்த தேவர்களும் தேவர்களுக்கு மேலாகி சிவம் அருமைப்பாருடைய தேவர்கள் பிரம்மதேவன் திருமால் இத்துணை பேருக்கும் கண்டறிய முடியாததாக இருக்கிற அந்த சிவபரம் உருவந்து அவர் ஒரு உரு கொண்டு வந்தார். மாநகர் சட்டை தாங்கி குருநாதராக வந்தார். பூதலத்து இந்த பூமியிலே வந்தார். ஓர் உகப்பு எய்த ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைப்பதற்காக வந்தார். உகப்பெய்த கொண்டருளி என்னை ஆட்கொண்டார், தன்னுடைய அடியவனாக ஏற்றுக்கொண்டார். கரு வெந்து வீழ என்னுடைய பிறவி இல்லாமல் நீங்க கருவானது வெந்து போய் விடும்படியாக செய்தார். கரு என்று சொல்லுகிற ஒரு விதை, ஒரு விதை நல்ல வெயில்ல காய வச்சு பதமா எடுத்து வச்சிருந்தா மறுவருஷம் வயல்ல போட்டா முளைக்கும். அந்த விதையை எடுத்து போட்டு அடுப்புல வேக வச்சு நல்ல வேக வச்சு புழுங்கரிசி ஆக்கிட்டோம். அந்த புழுங்க நல்லா வச்சிருக்கிறத போய் விதைய விதைச்சா முளைக்குமோ? முளைக்காது. கருவை வேக வச்சு விட்டால், விதைய வேக வச்சால் அப்புறம் அது முளைக்காது. அதான் வெந்த பயிர் முளைப்பெய்வதில்லை அப்படிங்கறது ஒரு வழக்கம். அது போல வெந்த பயிறு போல நம்முடைய பிறவியை இறைவன் வேக வச்சு விடுறான், வேக வச்சு முளைக்காதபடி செய்யறான். கரு வெந்து வீழ நம்முடைய பிறவியும் வெந்து இனி அது மேல் திரும்ப முளைக்காதபடி செய்து கடைக்கணித்து நமக்கென்று ஒரு தனி அனுக்கிரகம் செய்து என் உளம் புகந்த திருவார்ந்தவாடி என் உள்ளத்துக்குள்ளே அவன் புகுந்து விட்டான். இவ்வளவும் செய்து அவன் என் உள்ளத்துக்குள்ளேயே புகுந்திருக்கிறான். புகுந்திருக்கிற திருவார்ந்தவா தெய்வத்தன்மை பொருந்திய அந்த வரலாற்றை பாடி நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அதை சொல்லி சொல்லி நான் தெள்ள எழுதணும் கொட்டுவோம் என்பதான் இந்த பாட்டில தன்னுடைய அனுபவத்தைத்தான் இதெல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். அதனால்தான் இந்த தெள்ளத்தின் கீழே ஒரு குறிப்பு எழுதினார்கள், சிவனோடு அடைவு. அடைவுனா நெருக்கம், சிவனும் தானும் ஒன்றாயிரம் போகிற நெருக்கம் அடைஞ்சுடுறது. அந்த இறைவனத்திலேயே தானும் இறைவனாக ஒடுங்கி சேர்ந்து விடுகிற ஒரு நிலை. அந்த சிவனோடு அடைந்த நிலையைத்தான் ஒவ்வொரு பாட்டிலும் எப்படி தான் நெருங்கி போனேன் என்பதை தெரிவித்துக் கொண்டே வர்றார். அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பண்கொடும் வந்து ஆண்டதிடம் அரை ஆடு நாகம் அரை இடுப்பு இடுப்பிலே ஆடிக்கொண்டிருக்கிற நாகம் பாம்பு. சிவபெருமான் இடுப்பிலே கூட ஒரு பாம்பு கட்டியிருக்கிறார். தலையிலே பாம்பு, கையிலே கங்கணமாக பாம்பு, இடுப்பிலே பாம்பு, காலில் சலம்பு மாதிரி பாம்பு. தன்னுடைய உருவம் முழுவதிலுமே பாம்பை அணிந்து கொண்டிருக்கிறவன் இறைவன். அதில் இடுப்பிலே கட்டிய பாம்பை அடிக்கடி சொல்லுவார்கள், இடுப்பிலே ஒரு பாம்பு ஒன்று கட்டியிருக்கிறான். அது ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், மனிதனுடைய அந்த இடுப்புக்கு அடி பாகத்தில்தான் மூலாதாரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த மூலாதாரத்துல குண்டலினி என்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த குண்டலினிங்கிற சக்தி ஒரு பாம்பு வடிவமாக இருக்கிறது. அந்த பாம்பு வடிவமாக இருக்கிறது நம்முடைய கொப்பொழுக்கு கீழே அடிவயத்துல இருக்கிறது. இப்படி சொன்னா தெரியலைங்கிறதா இறைவன் என்ன பண்றான், இந்த பாட்கோ இடுப்புல ஒரு பாம்பு கட்டி இருக்கிறேன், இது போலதான் உங்களுடைய இடுப்பிலையும் குண்டலினி சக்தின்னு ஒரு பாம்பு இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோ. அதை தெரிவிக்கிறதுனா அவன் கட்டி கொண்டு வரேன். அரையாடு நாகம் அரை இழுப்பிலே ஆடு படம் எடுத்து ஆடுகிற நாகம் ஒரு பாம்பை அசைத்தவிரான் கட்டி கொண்டிருக்கிற அந்த சிவபெருமான் அவனியின் மேல் இந்த பூமியிலே வந்தான். அப்படி வரும்போது தான் மட்டும் வரவில்லை, தன்னோடு தன் மனதையும் அழைச்சு கொண்டு வந்தான். பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், எப்போ இந்த குருநாதரா வந்த போது மாணிக்க வாசகருக்கு தான் மட்டும் அல்ல தன்னுடைய மனைவியும் சேர்ந்து வந்ததாகவே பல இடத்துல சொல்றாரு. வரையாடு மங்கை தம் பங்கோடும் வந்து, வரையாடு மங்கை வரையினா இமயமலை, இமயமலையிலே பிறந்து விளையாடிய மங்கையாகிய உமாதேவி, உமாதேவியோடு கூட தன் பங்கோடு தன் பக்கத்திலே இருக்க வந்து சிவபெருமான் வந்தான். அது சிவன் வருகிற போது தான் தனித்து வரவில்லை, உமாதேவியோடு குருநாதனா வந்து ஆண்டு கொண்டார். ஆண்டதிரம் உரையாட உள் ஒளியாட உன் மாமலர் கண்கள் நீர் திரையாடு மாபாடி தெள்ளனம் கொட்டாமோ உரையாட. அந்த இறைவன் வந்து என்னை ஆண்டு கொண்டான் என்று சொல்லுகிற திறம் இருக்கேன். இந்த திறத்தை நான் மற்ற ஜனங்களோடு கலந்து பேசினேன், உரையாடினேன். உரையாடுதல்னா என்னை இப்படி எல்லாம் சோகுருமான் ஆட்கொண்டான் ஆட்கொண்டான்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்டாங்க, கேட்டுட்டு என்ன பார்த்தே சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு புரியல, புரியறதுனால அவர்கள் என்னை சிரித்தார்கள். முதல்ல ஒரு பாட்டு சொன்னார் பாருங்க, அதே கதையத்தான் இங்கேயும் சொல்றாரு. உரையாட நான் இதை அவர்களிடத்திலே பேசி பேசி கொண்டிருக்கேன். உள்ளொளி ஆட இப்படி பேச பேச எனக்கு உள்ளத்திலே அந்த ஒளி ஜோதி தெரிகிறது. இந்த ஜோதி உள்ளொளியானது எனக்கு வெளியிலே பிரகாசமாக தெரிய வருகிறது. உம் மாமலர் கண்கள் நீர் திரையாடும், என் கண்ணில் இருந்து நீர் வடிந்து சொட்டுகிறது, கண்ணு அப்படியே கண்ணீர் உழுகிறது. இந்த இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்று நான் கதையை சொல்ல சொல்ல அந்த இறைவனுடைய ஜோதி உள்ளே இழையழ நான் அப்படியே ஆனந்த வாசமாகி என் கண்களில் இருந்து கண்ணீர் சொடிந்து ஓடுகிறது. உன் மாமலர் கண்கள் நீர் திரையாடு மாபாடி, கண்களிலே நீர் வடிந்த அந்த தன்மையையும் பாட்டாக பாடி நாம் தெள்ளனும் கொட்டுவோம். ஆவா அரி அய இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் பாவா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு உண்டான். சிவபெருமான் திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகர் இந்த கோயிலுக்குள்ள வரத்துக்கு முன்னே குருந்த மரத்தில போய் உட்கார்ந்து இருக்கார். மாணிக்கவாசகர் வரப்போறாருன்னு அவருக்கு முன்கூடியே அங்க தயாரா இருக்காரு. இவர் மாணிக்கவாசகர் அந்த கோயிலுக்குள்ள போய் அப்படி பிரகாரமா சுத்தி வர, சுத்தி வரும்போது அந்த குருந்த மரத்தில உட்கார்ந்திருந்த குருநாதர் மாணிக்கவாசகர் பார்த்து இங்க வாப்பா இங்க வாப்பான்னு கூப்பிட்டார். அவரா போகல, மாணிக்கவாசகரை பார்த்து இவர் கூப்பிடுறாராம், சிவபெருமான் கூப்பிட்டாராம். அதே இந்த பாட்டுல சொல்ற, ஆஹா அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன், அரி திருமாலுக்கும் அயன் இந்திரனுக்கும், இந்திரனு அயன் பிரம்மாவுக்கும் இந்திரன் முதலியவர்களுக்கும் அரிய சிவன் காண்பதற்கு அரியன்ற சிவபெருமானவன், ஆ என்ன ஆச்சரியம், ஒரு குருநாதனா வந்து வாவா என்று என்னையும் என்னை பார்த்து வாப்பா வா நான் உனக்காக காத்துட்டு உட்கார்ந்துருக்கேன் இங்க வா என்று கூப்பிட்டு அழைச்சார். வாவா என்று என்னையும் பூதலத்தே வலிந்து இந்த பூமியினாலே வலிய ஆட்கொண்ட தானே இங்க வான்னு கூப்பிட்டு நான் உனக்கு திருவடி தீட்சை பண்றேன் இங்க உட்கார சொல்லி அவருக்கு தீட்சை கொடுக்கிறேன், வலிய தீட்சை கொடுத்தா என்று சொல்றேன். வலிந்து வலிந்து ஆண்டு உண்டான், வலிய என்னை ஆட்கொண்டார், தானே வந்து என்னை தலையடி செய்து ஆட்கொண்டான்னு பல இடத்துல சொல்லுவார். அது மாதிரி சொல்றேன், பூவார் அடிச்சுவடு என் தலை மேல் பொறித்தலுமே, அப்படி பாபான்னு சொல்லி என்னை எதிர உட்கார வச்சு அவர் தலைமையில என்னுடைய தலைமையில அந்த சிவபெருமான் தன்னுடைய திருவடியை தூக்கி வச்சு அப்படி திருவடி தீட்சை பண்ணிட்டாரே. எப்படி இந்த திருவடி, பூவார் அடிச்சுவடு தாமரை பூவை ஒத்திருந்த திருவடிகள், தாமரை பூவை போன்ற இரண்டு திருவடிகள் என் தலைமேல் பொறித்தலுமே, என் தலையிலே அந்த திருவடியை அந்த இறைவன் வந்து சூட்டினான். அப்படி சூட்டின மாத்திரத்தில் தேவானி நான் தெய்வமாக மாறிப்போனேன், மனிதனாக இருந்த நான் அந்த குருநாதர் என்னை வா என்று கூப்பிட்டு எதிரே உட்கார வைத்து தன் திருவடியை தலைமையில வச்சு தீட்சை பண்ணினார் பாருங்க, உடனே நான் தெய்வத்தன்மை உடையவனாக மாறினேன். அப்படின்னா அர்த்தம் அந்த இறைவன் ஞானத்தை புகுத்தனார் பாருங்க, திருவடியை வச்ச உடனே ஞானம் அவருக்கு உண்டாகும். இந்த இடத்துலதான் என்ன இருக்குன்னு சொன்ன, நாதத்தினுடைய முடிந்த இடம் நாதாந்தம், அந்த இடத்துல திருவடி வைக்கிறான், திருவடி தான் இறைவனுடைய ஞானம் இருக்கிற இடம். ஆகவே அந்த திருவடியினுடைய தலையினுடைய கடைசி இடம் நாதத்தின் முடிவு, அதுக்கு மேல இறைவனுடைய ஞானமாகிய திருவடியை அப்படி பதியும் போது அந்த திருவடி ஷாக் அடிக்கிற மாதிரி உள்ள ஏறி இவரையே தெய்வத்தன்மையுடையதாக ஆக்கி விடுகிறது. அப்படி தேவான பாவாடி நான் தெய்வமான திறத்தை இந்த பதியத்தை பாடலாக பாடி எழுதணும் நாம் கொட்டுவோம் என்று சொன்னார். அப்ப இறைவன் தன்னை வா என்று கூப்பிட்டார் என்ற செய்தி, உடனே திருவடி சூட்டினார் என்ற செய்தி, இவருக்கு தெய்வத்தன்மை ஒன்று கிடைக்கும். அந்த தெய்வத்தன்மைனா என்ன அதை கொஞ்சம் புரியணும். தேவர்கள் தேவர்கள் சொல்றமே அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, தே என்பது தேஜஸ் ஒளி. அந்த தேவர்கள் இங்க வருவார்களானால் அவங்க உடம்பு பலபலபலன்று ஒளி வீசும், இருட்டா இருந்தா கூட இருட்டுல ஒரு அந்த தேவர்கள் வந்தா அந்த இடம் முழுக்க வெளிச்சமா விடும், அவங்க உடம்புல இருந்த ஒரு ஒளி பிரகாசம் வரும். இப்ப மாணிக்க மாசருக்கு இறைவன் திருவடி சூட்டின உடனே இவருடைய உடம்பும் ஒளிமயமாக ஆகிவிட்டது, இவர் உடம்புலையும் ஒளி வீச ஆரம்பிக்கிறது. தேவர்களுடைய உடம்பிலே எப்படி பிரகாசம் வெளிவருமோ அது போல மாணிக்கவாசர் உடம்பிலிருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த பிரகாசம் வெளிப்பட்டதுனாலே என்னை தேவத்தன்மை ஒளித்தன்மை உடையவனாக ஆக்கிவிட்டார். அந்த கதையையும் நான் சொல்லி இங்கே பாடுகிறேன் என்று சொல்றேன். அதுல ஒரு வரி மூணாவது வரி அப்பர் சுவாமியுடைய தேவாரத்தை நினைவுபடுத்துது நமக்கு. பூவார் அடிச்சுவடு எந்த அலைமேல் பொறி, அதுவரை அப்பர் சுவாமிகள் பாட்டுல அப்படி இருக்கு. அப்பர் சுவாமிகள் பெண்ணாளிடம் என்ற ஊருக்கு போனார். அங்க போய் எனக்கு இடபக்குறி சூளக்குறி ரெண்டையும் என் தோல்ல பொறிச்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டார். மின்னார் மூவிலை சூளம் என்மேல் பொறி, சூளத்தை என் தோளிலே பொறித்து வை, இடபத்தை என்மேல் பொறித்து வை என்று ஒவ்வொரு பாட்டிலையும் கேட்டார். அதுக்கப்புறம் பல ஊர்ல தலையாத்திரம் பண்ணிக்கொண்டு இந்த கும்பகோணத்து பக்கத்துல திருச்சக்தி முற்றம்னு ஒரு ஊர், பட்டீச்சரத்துக்கு பக்கத்திலேயே அந்த கோயில் இருக்கு. பட்டீச்சரன் சிவன் கோயிலுக்கும் வடக்க ஒரு கோயில் இருக்கு, சக்தி முற்றம் கோயில். சக்தி முற்றம் கோயில்ல போய் சிவபெருமான பாடுறார். அந்த ஊர் சுவாமி பேரு சிவக்குழந்தை. சிவக்குழந்தை சேவரை தேவரை பார்த்து அவர் கேட்கிறார், பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்து வை என்று கேட்கிறார். சுவாமி உன்னுடைய பூவார் அடிச்சுவடை தாமரை போன்ற திருவடியை என் தலைமையில் நீங்கள் பொறித்து வையுங்கள் என்பதாக அங்கே வேண்டிக் கொள்ற. அப்படி வேண்டிக் கொண்டதுக்குதான் சிவபெருமான் அந்த இடத்துல உனக்கு திருவடி இல்ல, நல்லூருக்கு வா உனக்கு திருவடி தூக்குறேன்னு சொல்லிட்டான். அந்த தேவாரத்துலதான் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த பூவார் அடிச்சோடு என்மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் திருச்சந்தி ஒற்றத்து உரையும் சிவக்கொழுந்தை. சுவாமியின் தலையில திருவடி சூட்டு, சூட்லேனா உனக்கு பழி வரும், இப்படிலாம் பேசலாமான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சுந்தரன் நீரே பழிபட்டீர் என்று சுந்தரர் பாடினாரே, அது சுந்தரர் பாடினது வந்து சொன்னாரே, அப்ப இறைவன் மேல தப்பா சுந்தரர் மேல தப்பான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இறைவன் மேல தப்பு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு துக்கம் வந்துருச்சுன்னா இந்த சாமிக்கு கண்ணே இல்லப்பா, இந்த சாமிக்கு எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன், எவ்வளவு சுத்தி இருக்கேன், என்ன போட்டு இந்த சுவாமி இப்படி வதைக்கிறாருன்னு தான் ஜனம் பேசும். ஏன்னா இவர்களுக்கு துக்கம் வரும்போது இறைவனை வயசுடும், அது மனுஷன் சுபாவம். தனக்கு யாரா துன்பம் பட்டுட்டா துன்பப்படுத்துகிறவள வையறது, அப்ப இறைவனையே வையறதுங்கிறது உலகத்துல இயல்பு. அது மாதிரிதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கண் இழந்து கஷ்டப்படுற காலத்துல இப்படி என் கண்ணை கெடுத்துட்டியே நீதாயா பழிபட்டின்னு வயசுட்டார். அது போல இங்க திருநாவுக்கரசர் போய் கேட்கிறாரு, என் தலையில நீ திருவடி சூற்றியா இல்லையா, சூற்றுல உனக்கு பழி வரும் என்று பேசுற. மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் தேவா திருச்சந்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தை. அப்படின்னா தனக்கு ஒரு கஷ்டம், அந்த திருவடி சூட்டி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய அவா, அதை இறைவன் காலம் கடத்துறான். அதனாலதான் அவருக்கு அந்த இடத்துல கோபம் வந்து அவாறு பாடு சொல்றார்கள் என்பதைனா பார்க்கிறோம். அந்த அடி அந்த சொற்றொடர் இங்கே அமைந்திருக்கிறது. அது பழைய காலத்துல இருந்தது. சைவர்களுக்கும் ரெண்டு தோல்லிய இந்த மாதிரி பொறிச்சுக்கிறது, தோல் கிடக்கு கால் இருக்கு இல்லையா, ரெண்டு காலிலும் பஞ்சமுத்திரைன்னு ஒரு அஞ்சு முத்திரை, சூலம் இந்த அவருடைய இடவக்குறி இது மாதிரி இன்னும் ஒரு மூணு குறி அடையாளங்கள், மொத்தம் அஞ்சு விதமான அடையாளங்களை தன்னுடைய இரண்டு பாதங்களிலும் குறித்துக் கொள்வது என்பது ஒரு காலத்துல இருந்திருக்கு. அதுக்கு மாவீரதர் என்று சைவத்திலே மாவீரத கோலம்னு ஒரு கோலம், மாவீரர்கள் தங்கள் காலில் அப்படி விதமான அஞ்சு முத்திரையை பொறித்துக் கொள்வார்கள். அந்த காலத்துல இப்ப எல்லாம் விட்டுட்டு அதை வந்து பெரிய புராணத்துல இந்த மாணக்கஞ்சாரநாயனாருடைய வீட்டுல சிவபெருமானே மாவீரதரா வரும்போது தன் ரெண்டு காலையும் பஞ்சமுத்திரை பொறிச்சவரா வந்தார் அப்படின்னு அதை சேர்க்கிறார் பாடுறார். திருவடியில பஞ்சமுத்திரையோடு கூட தான் மாவீரதர் என்ற காட்டி கொண்டு வந்திருந்தார் என்று அங்கே சொல்றாரு. அது ஒரு காலத்துல அந்த பழக்கம் எல்லாம் அது சூடு போட்டுக்கிறதுன்னு சொல்றமே அதுதான். அதெல்லாம் என்னத்துக்குப்பா சுவாமியினே நினைச்சா போறோம் என்று சொல்லுகிற ஒரு சாத்வீகமான ஒரு மரபு. ஒரு மதத்திலே சில மாற்றங்கள் காலத்து காலம் ஏற்படும். அதனால இப்போ அந்த மாதிரியான இந்த குறியிடுவதை சைபர்ல ஒட்டி விட்டாங்க. நான் வைணவர் வச்சிருக்காங்க, வைணவர் மட்டும் அந்த ஒரு நெறியை பின்பற்றுகிறார். கரங்கோலை போல்வதோர் மாய காயப்பிறப்போடு இறப்பெண்ணும் அறம்பாவம் என்று இரண்டு அச்சந்தவிந்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம்பாடல் பாடினாம் திருடேனும் கொட்டாமோ. கரஞ்சி, கரஞ்சி என்பது ஒரு சக்கரம் அல்லது காற்றாய். ஓலையினாலே வளர்ச்சி சிறு பிள்ளைகள் பண ஓலை எடுத்து இப்படி பின்னி அதுல ஒரு ஈர்க்கு குச்சியை சொருவி அப்படி காத்துல காட்டினா அது காத்து கண்ட உடனே கிருகிருன்னு சுத்தம். அந்த ஓலையால் செய்த கரங்காகிய காற்றாடி சுத்தும் போது என்ன பண்ணுகிறதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா கீழே இருந்தது மேல போகுது, மேல இருந்தது கீழே வருது, மறுபடியும் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பிறவியும் அப்படித்தான், கீழே ஒரு உலகத்துல பிறக்கிறான், புண்ணியம் பண்ணா மேல வந்துட்டு போறான், புண்ணியம் ஆகி போச்சுன்னா மறுபடியும் கீழே வர்றான். இந்த காத்தாடி இப்படி சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் நம்முடைய பிறவி சுழந்து கொண்டிருக்கிறது. கரங்கும் சகடமும் போல் என்று அத கலிங்க நம்முடைய கண்ணு கந்தர் விம்பாவில சொல்ற, கந்தர் விம்பாவில குமரகுரு சுவாமிகள் போல கரங்கும் என்று சொல்ற. அதேதான் இவரும் சொல்றாரு, கரங்கோலை ஓலையால் செய்யப்பட்ட அந்த கரங்கு என்ற காற்றாடியை போல அது ஓர் காய பிறப்போடு இறப்பு, ஒரு உடம்பு பெறுவதாகிய பிறப்பும் இறப்பு. பிறப்பு இறப்பு என்பது உயிருக்கு அல்ல, பிறப்பும் இறப்பும் உடம்புக்கு உரியது. அதனால தான் சொன்னார் காய பிறப்பு, காயம் உடம்பு பிறக்கிற பிறப்பு, உடம்பு இறக்கிற இறப்பு என்று பிறப்பும் இறப்பும் உடம்புக்கே தவிர உயிருக்கு அல்ல. இந்த பிறப்பு இறப்பு என்று சொல்லுகின்ற இரண்டு அறம்பாவம் என்று இரண்டு, அந்த பிறவிக்கு ரெண்டு கயர், ஒன்னு தர்மம் புண்ணியம் இன்னொன்னு பாவம். அறம்பாவம் என்னும் அருங்கைற்றால் கட்டி புறந்தோல் போட்டங்கும் பொழுவெடுக்கு மூடி என்று தன்னுடைய பிறவி எடுக்கின்ற உருவத்தை பற்றி சோபுராணத்திலே வர்ணிச்சிருக்கார். அதே இங்கேயும் திருப்பி சொல்றார், அறம்பாவம் என்று சொல்ற இரண்டு அச்சம், இரண்டு பயம். நம்முடைய உலகத்தில் நாம் புண்ணியம் பண்றோம் பாவம் பண்றோமே, புண்ணியம் பண்றது நல்லதுதானே, அது கூட பயந்தாங்கிறாரு. புண்ணியம் பண்ணிட்டா தேவலோகத்துல போய் பிறந்து ஆகணும், அங்க போய் சுகத்தை அனுபவிச்சு ஆகணும். சுகத்தை அனுப்பிச்சோம் மறுபடியும் கீழே தள்ளி விட்டுருவாரு, மறுபடியும் பூலோகத்தை வந்து பிறக்கணும். அது எதுக்கா அந்த புண்ணியத்தை பண்ணணும், தேவலோகத்துக்கு போகணும், முடிஞ்சவன மறுபடியும் பூலோகத்து வரணும், இது வெட்டி வேலை தானே, இது எல்லாத்துக்கு. அதனால புண்ணியமும் வேண்டாம், புண்ணியம் கூட ஒரு விலங்குதான், அது பொண்ணு வேணா. அந்த விலங்க நீ இரும்பால் செய்த விலங்கல்ல, பொன்னால போட்டு விலங்கிட்டு பெருமைப்படுத்திக்கலாமே தவிர, புண்ணியத்தை பெருமையா சொல்லிக் கொள்ளலாமே தவிர, அது கூட பிறவிக்கு காரணமே என்று சொல்லி அதை கண்டும் அஞ்சுவார்களாம். புண்ணியம் பாவம் இரண்டையும் கண்டு அஞ்சுகிறார்கள். அறம்பாவம் என்று இரண்டு அச்சம் தவித்து என்னை ஆண்டு கொண்டான், என்னை இறைவன் ஏற்றுக்கொண்டான். மறந்தேயும் தன்கடல் நான் மறவாவண்ணம், அந்த இறைவனுடைய திருவடியை நான் மறக்க கூடாது, மறந்தும் மறவாமல் அப்படின்னு சொன்ன மறந்து என்ன அறியாம கூட மறக்க, மறந்தேயும் என்பது என்னையும் அறியாமல், என்னையும் அறியாமல் நான் எப்போ ஒரு சந்தர்ப்பத்துல இறைவன் திருவடியை மறந்துடுவோம் என்னமோ, அப்ப கூட மறக்காமல் இருப்பதற்கு ஆண்டவர் நான் உள்ளே இருந்து நினைவூட்டி கொண்டே இருக்கான். மறந்தேயும் தன் கடல் நான் மறவா வண்ணம், அவன் திருவடியை நான் மறவாமல் இருப்பதற்காக நல்கி அவன் எனக்கு கொடுக்கிறான். இந்த வரியை கொஞ்சம் ஆழ்ந்து நாம் கவனிக்கணும். நாம் இறைவன் திருவடியை வணங்கணும்னா கூட நாம் முயற்சி பண்ணா இறைவன் திருவடியை வணங்க முடியாது, அவன் காட்டினாதான் வணங்க முடியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, இதை சிவபுராணத்தில் சொல்ற, சிவபெருமான் திருவடியை வணங்கணும்னா கூட அவனுடைய அருள் இருக்க வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவனுடைய திருவுருள் துணை இருந்தால்தான் இறைவனை வணங்கலாம், கோயிலுக்கு போலாம், சாமி கும்பிடலாம். எப்படி கோயிலுக்கு போகணும்னு போவோம், போன வழியில பாதி வழியில எங்கேயாச்சும் வேற ஒரு நண்பர் வந்து வேற ஒரு காரியத்தை நம்ம இழுச்சிட்டு போவாரு, கோயிலுக்கு போக மாட்டோம். ஆகவே இறைவன் திருவுருள் இருந்தா நிச்சயம் கோயிலுக்கு போடுவோம், வந்தவனையும் சேர்த்து ஆட்சிக்கு போடுகிற தைரியம் நமக்கு வந்துடும். அது மாதிரி நான் மறந்தும் கூட இறைவன் திருவடியை மறவாமல் இருப்பதற்கு அவன் காரணம் தான் என்று அதையும் அவன் பெயர் போடுகிற. மறவா வண்ணம் நல்கி அத்திரம் பாடல் பாடி, அவன் எப்பேற்பட்ட திறத்தை எனக்கு கொடுத்தான் என்று பாடி நாம் தெள்ளுகணும் கொட்டுவோம். கண்ணார் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்டபிரான் புகழ் பாடி மின்னேர் நுழங்கிடை செந்துவரு வாய் வெண்ணகை ஈர் தென்னா தென்னா வென்று தெள்ளுகணும் கொட்டாமோ. கல்நார் உரித்தென்ன பாழமரத்திலிருந்து நார் உரிக்கலாம், கருங்கல்ல இருந்து நார உரிக்க முடியுமோ? கருங்கலுக்கு நாரே கிடையாது, நார் இருந்தால உரிக்கலாம். ஆனா கருங்கல்ல இருந்து நார உரிச்சது மாதிரி என்ன இறைவன் தக்குறப்படுத்தி விட்டான், என்னுடைய மனம் என்று சொல்லுகிற கருங்கல்ல இருந்து அன்பு என்ற நாரை உரித்து எடுத்து என்னிடத்துல அன்பை நிலைநாட்டான், அந்த உள்ளத்திலேயே அன்பை அவன் எடுத்து வைத்து காட்டினான். கல் நார் உரித்தன்ன, கல்லிலே நாரை உரித்தது போல அப்பேற்பட்ட ஒரு அருமையான காரியம், யாராலும் செய்ய முடியாத காரியத்தை இறைவன் செய்தான். அதை இங்கே சொல்ற, கல் நார் உரித்தன்ன என்னையும் தன் கருணையினால், அவ்வளவு கொடியவனாக இருந்த என்னை, கருங்கல் போன்றிருந்த கொடியனாயிருந்த என்னையும் ஒரு நார் உரித்து அதில எடுத்து காட்டியது போல என்னையும் ஒரு அன்புடையவனாக ஆக்கிவிட்டான். பொன்னார் கடல் பணிந்து தன்னுடைய பொன் போன்ற திருவடியை காட்டி அதில் பணிய வைத்தான். பொன்னார் கடல், பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் அப்படி சுவாமிகள் சொல்றாரு. அந்த அமைப்பு இங்க வந்து நிக்கிறத பார்க்க, பொன்னார் கடல் பணித்து அந்த திருவடியை வணங்க வைத்து ஆண்டவிரான் என்னை ஆட்கொண்ட பெருமான் புகழ் பாடி அவனுடைய புகழை நாம் பாடுவோம். மின்னேர் முடங்கிடை சென்று வருவாய் விண்ணகையீர், மின்னேர் மின்னலை ஒத்து விளங்குகிற முடங்கிடை மெலிந்த இடை, இடுப்புக்கு மின்னல் ஓமை, மின்னல் போன்ற இடுப்பை உடைய செந்துவருவாய், சிவந்த பவளம் போன்ற வாய், துவர்னா பவளம், சிவந்த பவளத்தை போன்ற வாயையும் உடைய வெண்ணகை, வெண்மையான பற்களையும் உடைய வெண்ணகையில் பெண்களே. ஆகவே மின்னல் போன்ற இடுப்பையும் சிவந்த பவளம் போன்ற வாயும் வெண்மையான பற்களையும் உடைய பெண்களே என்று பெண்களை இங்கே விடுக்கிறேன். பெண்களே தென்னா தென்னா என்று அந்த பெருமனை நாம் எப்படி சொல்லணும்? தென்னா தென்னாட்டவனே, தன்னாட்டவனே, தன்னாட்டவனே என்று திரும்ப திரும்ப சொல்லி அவனை தெள்ளனு கொடுமா, தெள்ளனு கொட்டுற போது தென்னா தன்னா தன்னா தன்ன தன தன தன்னன் அப்படின்னு போறப்ப அந்த ஜதியும் வச்சுக்கலாம். தென்னா தென்னாங்கிறது அந்த மேலக்கார மேலே அடிப்பதற்குன்னு ஜதி கட்டுகிறான், அந்த ஒரு சொற்கட்டுன்னு பேரு, மிருதங்க வச்சுக்கணும் அப்படித்தான் ததி இனத்தோம்லாம், அந்த மாதிரி வருகிற சொற்கட்டு இருக்க அது அது மாதிரிதான் தென்னா தென்னா என்பதெல்லாம் அந்த ஜதி, அந்த மாதிரி தென்னா தன்னா என்ற ஜதிக்கட்டு வரும்படியாக அந்த கஞ்சனாவை வெள்ளாயிரம் என்ற பறையை நாம் கொட்டுவோம் என்று ஒரு பொருள் செய்யலாம். அதே சமயத்துல தென்னாட்டவனே தென்னாட்டவனே என்று இறைவன் பெயரை சொல்லி நாம் அவனுக்கு வணக்கம் சொல்லுவோம், இந்த தொழிலாளம் கொட்டுவோம் என்று பாடுறேன்.